الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد وقال الله تبارك وتعالى فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما دام العبد في عون أخيه وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تبارك وتعالى يا ابن آدم أنفق عليك وقال أيضا رحم الله أخي موسى لقد أوذي بأكثر من هذا فالصبر أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான விழாவின் கௌரவ தலைவர் அவர்களே, அறிவாலும் அனுபவத்தாலும் ஆளுமையாலும் மிகவும் பழுத்த முதிர்ந்த ஆலிம் பெருந்தகைகளே, உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த ரப்புக்கே பொருத்தமான வகையில் நடாத்தி அவனுடைய பொருத்தத்துக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமலுக்கும் துனியாவிலும் ஆகிராவிலும் என்ன மகத்தான உன்னதமான கூலிகளை அவன் முடிவு செய்திருக்கிறானோ அந்த கூலிகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அக்கரைப்பற்று என்ற இந்த ஊரில், அந்த ஊருக்கு ஒரு முக்கியமான நாள் இது. அந்த ஊருக்கு மாத்திரமல்ல, இலங்கை என்ற இந்த தீவுக்கே ஒரு முக்கியமான நாள். அதைவிடவும் இன்னொரு படி முன்னோரி செல்வதாக இருந்தால், உலகம் என்ற இந்த உருண்டைக்கு ஒரு முக்கியமான நாள் இது. அதற்குரிய காரணம், அல்லாஹுடைய தீனை சுமந்து ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நெஞ்சங்களில் எந்த அறிவை சுமந்திருந்தார்களோ, எந்த வெளிச்சத்தை அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் 23 ஆண்டுகளாக வைத்து பாதுகாத்தார்களோ, எந்த கவலையுடன் இந்த பூமிக்கு மேலால் அவர்கள் அலைந்து திரிந்து பாடுபட்டார்களோ, அந்த ஒளியிலிருந்து பெறப்பட்ட அறிவில் ஒரு பகுதியையாவது கல்வியாக கொடுக்கப்பட்டு, அந்த கல்வியுடையவர்களின் வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டுமோ அந்த வாழ்க்கைக்குரிய பயிற்சியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அந்த கவலையை சுமப்பவர்கள் எப்படி இந்த பூமியில் நடமாட வேண்டுமோ அதற்குரிய வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டு, அந்த முதலாவது குழு சமூக மயப்படுத்தப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்துடைய இந்த இல்மை முதலாவதாக பொறுப்பு கொடுக்கும் போது, அவன் அதனை மிக எளிமையாக எந்த மக்களும் இல்லாத ஒரு குகையில் தான் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த பட்டம், இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாங்கிய ஆக கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய ஒரு பட்டம் என்றால் அது ரசூல் நபி என்ற பட்டம்தான். அந்த பட்டத்துக்கு நிகராக உலகத்தில் உள்ள எந்த ஒரு பட்டமும் ஆக முடியாது, அவ்வளவு சிறப்பான ஒரு பட்டம். ஏன், உலகத்தில் உள்ள மற்ற பட்டங்களை எல்லாம் மனிதன் முயற்சி செய்து அடைந்து கொள்ளலாம், நபித்துவம் என்ற பட்டம், ரிசால தூதுத்துவம் என்ற பட்டங்களை மனிதனுடைய முயற்சியால் அடைய முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய தேர்வின் அடிப்படையில் அது நடக்கும். ஒரு ஆன்மீக தெளிவாகவே சொல்லுகிறது, அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருசுலம் வ மினல் நாஸ், மனிதர்கள் இருந்தும் மலக்குகளில் இருந்தும் தூதுவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கின்றான். ரப் யாரை தூதுவர்களாக தெரிவு செய்தானோ அவர்களைத்தான் ரசூல்களாக ஆக்குகின்றான். அந்த உன்னதமான பட்டமளிப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிராப் என்ற அந்த குகைக்குள்ளே, இருட்டான அந்த குகை, அந்த குகைக்குள்ளே யாரும் கிடையாது. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பட்டமளிப்பை வழங்குவதற்கு வந்திருந்த சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இருவரும் மட்டும்தான் அந்த குகையில் இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, ஊர் மக்கள் கிடையாது, உம்மத்தில் உள்ளவர்கள் கிடையாது, பிரதம அதிதி கிடையாது, விசேட அதிதி கிடையாது, யாரும் இல்லாத அந்த இருட்டான இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளிமயமான இந்த பட்டத்தை கொடுக்கின்றான். பட்டம் வாங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் குதூகலிக்கல, ஆனந்தப்படவில்லை, பயப்படுகின்றார்கள். பட்டம் கொடுக்கப்படும் போதே அவர்களுக்கு ஒரு பயம், அவர்களுடைய உடலில் இருந்து மாதுளம் கனியில இருக்கக்கூடிய கொட்டைகளை போன்ற அந்த வியர்வை தொனிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. பயத்தால் படபடத்து நடுக்கம் எடுக்க ஆரம்பிக்கிறது. வீட்டிலே போனவுடன் மனைவிடத்திலே சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை அவசரமாக போர்த்தி விடுங்கள், என்னை அவசரமாக போர்த்தி விடுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத் என்ற இந்த உயர்தரமான பட்டத்தை கொடுக்கின்ற முறை இதுதான். ஆனால் 23 வருஷ காலமாக நுபுவத்துடைய அந்த உழைப்பை, 13 ஆண்டு காலங்கள் மதீனாவிலும் மக்காவிலும், 10 வருடங்கள் மதீனாவிலும், 23 ஆண்டுகள் இந்த உழைப்பை செய்ததற்கு பின்னால் அவர்களால் உருவாக்கப்பட்ட உம்மத், அந்த உம்மத்துக்கு இந்த பொறுப்பை அவர்கள் ஒப்படைக்கப் போகின்றார்கள். அப்பொழுது ஒரு குகைக்குள் அந்த பொறுப்பை ஒப்படைக்காமல், ஹஜ்ஜத்துல் வதா அந்த இறுதி ஹஜ்ஜிலே
அரஃபா பேர்வழியில் 1.25 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கும் இடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்பை உம்மத்துக்கு கொடுக்கின்றார். அந்த கவலையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியை சுமந்தவர்கள் தான் இந்த உலமாக்கள். இது ஒரு சாமானிய பொறுப்பல்ல, இவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய வெளிச்சம் சாதாரணமானதல்ல, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல, இவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்கும் அறிவு ஒரு மனிதருடைய சிந்தனையினால் உருவாக்கப்பட்ட அறிவல்ல. அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களின் ஊடாக, அவனுடைய இல்ஹாமின் ஊடாக, அவனுடைய வஹியின் ஊடாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அறிவை கொடுத்தானோ அந்த அறிவினுடைய வெளிச்சம் இவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நபிமார்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முறைமைகளை வைத்திருந்தான். ஒவ்வொரு நபியிடத்தில் ஒவ்வொரு விசேட தன்மைகள், ஒவ்வொரு நபியிடத்திலே ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கை வரலாறும் ஒவ்வொரு வகையான படிப்பினையை கொடுக்கக்கூடியது. அந்த வகையிலே நாம் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நுபுவத்துடைய பொறுப்பை எடுத்த பிறகு அவர்கள் நடந்து கொண்ட முறை வேறு. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க முன்னால் இருந்து அவர்களுக்கு வந்த முறைகள் வேறு. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை கொடுக்க முன்பும் நபித்துவம் கிடைத்த பிறகும் அவர்களை பயன்படுத்திய முறை வேறு. ஒவ்வொருவர்களை ஒவ்வொரு முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் உலகத்தார்களுக்கு வழிகாட்டுகின்றான். அந்தந்த நிலைமைகள் வரும்போது அந்த நபிமார்கள் நடந்து கொண்டதை போன்று நீங்கள் நடந்து கொண்டால் என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அந்த வகையிலேதான் மிக முன்மாதிரியான விசேடமாக உலமாக்களுக்கு முன்மாதிரியான, உலமாக்களுடைய பெற்றோர்களுக்கு முன்மாதிரியான, உலமாக்களை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக, உலமாக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக வந்த ஒரு மிக பெரும் ரசூல் தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அபூர்வமானதென்றால், எவ்வளவு படிப்பினைகள் நிறைந்ததென்றால், குர்ஆனில் இறக்கப்பட்டுள்ள 114 சூராக்களில் 10 சூரத்துகளில் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். 10 சூராக்களில் ஹதரத் மூசாவுடைய சரித்திரம், எங்களுடைய நபி ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை குர்ஆனில் வெறும் 5 இடங்களில் தான் சிறப்பு பெயர் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், இப்படியாக சிறப்பு பெயர்களை கொண்டு பல இடங்களில் அழைத்திருக்கிறான். ஆனால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் மட்டும் 136 இடங்களில் பதியப்பட்டிருக்கு. அவ்வளவு படிப்பினைகளும் முன்மாதிரிகளும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இதனால் தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தாவத்துடைய பணியில் சோதனைகள் வரும்போது, மக்கள் இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுக்கும் போது, மக்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்தும் போது, மக்களால் அவர்களுக்கு துயரங்கள் கஷ்டங்கள் வரும்போது அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்துவது ஹதரத் மூசாவை நினைத்துத்தான். சொல்வார்கள், ரஹிம் அல்லாஹு அஹி மூசா, முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது, என்னுடைய சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. என்ன காரணம்? லக்கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விடவும் அதிகமாக ஹதரத் மூசா நோவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லக்கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விடவும் அவர்கள் கடுமையாக நோவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபஸபர், அவர்கள் அதனை பொறுத்தார்கள் என்றால் நாம் ஏன் பொறுக்க கூடாது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் தான், இந்த உலமாக்களுடைய கௌரவிப்புக்காக வந்திருக்கின்ற பொதுமக்களும் தான், இந்த காட்சியை பார்ப்பதற்காக வந்திருப்பவர்களும் தான், அவர்களுடைய மனதில் இயற்கையாக ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி? இவர்கள் ஆலிம் என்று பட்டம் பெறுகிறார்கள், ஹாஃபிள்கள் என்று பட்டம் வாங்குகின்றார்கள், இவர்கள் வெளியே போய் என்ன செய்ய போகிறார்கள்? இவர்களுக்கு சம்பளம் என்ன? இவர்களுக்குரிய பதவி என்ன? இவர்கள் உலகத்தில் என்ன சாதிக்கப் போகிறார்கள், இவர்கள் வந்து குடும்பத்தில் எதை சாதித்து தரப்போகிறார்கள், பெற்றோர்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறார்கள், இந்த கேள்வி நிச்சயமாக ஒவ்வொருவர்களுடைய மனதிலும் எழத்தான் செய்யும். அப்படி எழுந்ததினுடைய விளைவாக இன்று மதரசாக்களில் பலவிதமான மாற்றங்கள், முன்னைய கால மதரசாக்களை விட வித்தியாசமான முறையில் மதரசாக்கள் திசை திருப்பப்பட்டிருப்பதையும் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த கேள்விக்கு விடை தெரியாத ஒரு குழப்ப நிலையினால் அல்லாஹ்வுடைய நல்லறியார்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்தார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கின்றார்கள். ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகின்றது. ஹுனைன் யுத்தம் அதிகமான கனிமத்துடைய பொருள்கள், அதிகமான அடிமைகள், ஆட்டு மந்தைகள், நூற்றுக்கணக்கான ஒட்டகைகள் எல்லாம் அந்த யுத்தத்தில் கனிமத்தாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கனிமத்துடைய பொருள்களை அதிகமாக மக்கா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஏன், அதிலிருந்து ஒரு மாதத்துக்கு முன்புதான் மக்காவில் உள்ளவர்கள் மக்கா வெற்றியினூடாக இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள். மக்காவிலே இஸ்லாத்தை எதிர்த்த பெரும் பெரும் தலைவர்கள் ஸஃப்வான் இப்னு உமையா, அபு சுஃபியான், இது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற புதிய காலம், அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ஆடுகள், ஆட்டு மந்தைகள், எத்தனையோ அடிமைகள், இப்படி எத்தனையோ உணவுப் பொருள்கள், இவைகளை எல்லாம் மக்காவில் உள்ளவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது மதீனாவில் இருந்து வந்த அன்சாரிகளில் சில வாலிபர்களுடைய உள்ளத்தில் ஒரு சில ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது. அந்த எண்ணமும் உம்மத்துடைய நலவுக்குத்தான், பின்னால் இருக்கும் எங்களுக்கு வரும் ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் அந்த அன்சாரி வாலிபர்கள் பேசிக்கொண்டாங்க. யுத்தங்கள் வரும்போது ஆயுதம் தூக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும் போது ரசூலுல்லா எங்களை கூப்பிடுவாங்க, யாலல் அன்சார், யாலல் அன்சார், அன்சாரிகளை என்று கூப்பிடுவாங்க. கனிமத்துடைய உதவி பொருள்களை பங்கிடும் போது மக்காவாசிகள் எங்களை மறந்துடுவாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு பாரதூனமான விஷயம். இவர்கள் நினைத்தது ஒரு சாதாரண விடயமாக இருந்தாலும் இதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதனால் ஒரு அறிவிப்பு விடுகின்றார்கள், ஒரு இடத்தை காட்டி, லா யதுகுலு ஹாதிஹில் ஹதீரத இல்லல் அன்சார், இந்த இடத்துக்கு அன்சாரிகள் மட்டுமே வரணும், அவர்களோடு நான் உரையாடணும். அன்சாரிகள் அங்கே ஒன்று சேருகிறார்கள். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடன் உள்ளத்தால் உரையாடுகிறார்கள், உணர்வு பூர்வமாக உரையாடுகிறார்கள். எந்த ஒரு நபியும் வாய்விட்டு பேசாத முறையில் அவர்கள் மனம் திறந்து பேசுகின்றார்கள். சொல்லுகிறார்கள், அன்சாரிகளே, அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் புல்லாலன், நான் மதீனாவுக்குள் வரும்போது நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை பாவித்து உங்களுக்கு ஹிதாயத்து தரலையா, நான் மதீனாவுக்குள் வரும்போது சம்பாதித்துக் கொண்டு இருந்த உங்களுக்கு அந்த பணத்தை வைத்து எப்படி வாழணும் என்று தெரியாமல் இருந்தது, வாழுகின்ற முறையை அல்லாஹ் என்னை கொண்டு காட்டி தந்து உங்களை சீமான்களாக ஆக்கலையா. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து போய் குழு குழுவாக பிரிந்து அடித்து சண்டை பிடித்து உள்நாட்டு யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் என்னுடைய முயற்சியினால் உங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்தவில்லையா என்றெல்லாம் சொல்லிவிட்டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த அன்சாரிகளை பார்த்து நீங்க திரும்பி கேட்கிறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் திரும்ப என்னை பார்த்து இப்படி கேட்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு உதவி செய்ய ஆள் இல்லாமல், இடம் கொடுக்க ஆள் இல்லாமல் மதீனாவுக்கு வந்தீங்க, நாங்கள்தான் உங்களுக்கு இடம் கொடுத்து உதவி செய்தோம் என்று சொன்னீங்கன்னா நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஹக்கான விஷயம், நீங்கள் ஒரு அனாதையாக வந்தீர்கள், பெற்றோர்கள் இல்லாத நிலையில் ஒரு யத்தீமாக வந்தீர்கள், பெற்றோர்களை போன்று உங்களை நாங்கள் வைத்து பாதுகாத்தோம், அப்படி சொன்னால் அதையும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலினால் மதீனாவாசிகளுக்கு கிடைத்த உதவிக்கு முன்னால் மதீனாவாசிகள் அல்லாஹுடைய ரசூலுக்கு செய்த உதவி மிக மிக சின்னது. ஆனாலும் ஒரு தலைவருடைய பெரும் தன்மை அவர்கள் செய்த அந்த சிறிய உதவியையும் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஞாபகப்படுத்திவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகளே, இதுதான் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பதிலாக அமையும் வார்த்தை. இந்த மக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், ஆடுகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், தங்கத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், உணவு பொருள்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்கள் யாரை உங்களுடைய ஊருக்கு எடுத்து செல்வீர்கள்? அல்லாஹுடைய ரசூலை உங்களுடைய ஊருக்கு எடுத்துக்கொண்டு போறீங்க. ஒட்டகமும் தங்கமும் ஆடும் அந்த சொத்துக்களும் பெருமதியானதா? அல்லாஹுடைய ரசூல் அந்த ரசூலை சுத்தி இருக்கிற பரக்காத்துகள் சிறப்பானதா? அன்சாரிகளுடைய உள்ளங்களில் பெரும் கவலை ஏற்படுகிறது, கண்களால் கண்டீர் கொட்டுகிறது. மூத்த அன்சாரிகள் சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்க யாருமே இதை பத்தி கதக்க இல்லை, எங்களில் இருக்கிற சில வாலிபர்கள் தான் இதை பற்றி கதைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகள் என்னுடைய உள்ளாடைகளை போன்று, எப்படி பனியன் போட்டிருக்கிறோமோ உள்ள உடலோடு ஒட்டி இருக்கும் ஆடை, இதை போன்று நெருக்கமானவர்கள் அன்சாரிகள், அதற்கு மேலே இருக்கும் ஆடையை போன்றுதான் இனிய மக்கள். சொன்னார்கள், ஒரு வணக்கம் மட்டும் இல்லை என்றால், ஹிஜ்ரத் என்ற ஒரு அமல் மட்டும் இல்லை என்றால், நானும் ஒரு அன்சாரியாகத்தான் பிறந்திருப்பேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த உலமாக்கள் சுமந்து கொண்டு வருவதே சம்பளத்துக்குரிய பட்டமல்ல, துனியாவினுடைய வெறுமனே மரியாதைக்கும் வெறுமனே மதிப்புக்கும் உரிய பட்டமல்ல, அல்லாஹுடைய ரசூலின் நூரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நூருக்கு இருக்குகின்ற சக்தி துனியாவிலும் அவர்களை பாதுகாக்கும், வாலிபத்திலும் பாதுகாக்கும், வயோதிபத்திலும் பாதுகாக்கும், அவர்கள் வயோதிபர்களாக கிழவர்களாக மாணவிடம் பாதுகாக்கும், சக்கராத்திலும் பாதுகாக்கும், கபரிலும் பாதுகாக்கும், ஹஷிரிலும் பாதுகாக்கும், மீதானுடைய தராசின் போதும் பாதுகாக்கும், சிராத்தை கடக்கும் போதும் பாதுகாக்கும், சுவர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை கொடுக்கும். அந்த நூரை சுமந்து கொண்டு இந்த ஆலிம்கள் போகிறார்கள். ஆகவே இந்த இல்ம், இந்த மிகப்பெரிய ஒளியை சுமந்த பாக்கியவான்கள் தான் உருவாக்கப்பட்டு இந்த சமுதாயத்துடைய சேவைக்காக அவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். இவர்களை உருவாக்குவதில் பங்கெடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! உண்மையில் உலக முறைமைகளை எடுத்து பார்த்தால் சிலர் தான் வெளியே தென்படுவார்கள், ஆனால் பலர் அவர்களுடைய உருவாக்கத்துக்கு பின்னணியிலே காரணமாக இருப்பார்கள். அவர்கள் யாருக்கும் தெரியாது சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த உலமாக்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், வெளியால் என்ன தென்படுகிறது, இவர்கள் ஓதி இருக்கிறார்கள், இவர்களுடைய பெற்றோர்கள் மதரசாவில் கொண்டு வந்து சேர்த்து விட்டிருக்கிறார்கள், மதரசாவில் இருந்த உஸ்தாதுமார்கள் சிரமப்பட்டு அவர்களுக்கு ஓதி கொடுத்து தர்பியா செய்து அவர்களை ஆளுங்களாக்கி விட்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிபவர்கள் இவர்கள் தான். ஆனால் திரை மறைவுக்கு பின்னால் பெரியோரு கூட்டம் இவர்களை கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? இந்த மதரசா உருவாகுவதற்கு தன்னுடைய உடலால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய ஆலோசனைகளினால், தன்னிடத்தில் இருந்த சொத்து செல்வத்தினால் யாரெல்லாம் உழைத்தார்களோ இந்த ஒவ்வொரு ஆலிமுடைய வருமானத்திலும் அவர்களுக்கு நிச்சயமாக பங்களிப்பு இருக்கிறது. மறைமுகமாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு சாமானியமானதல்ல, அவர்கள் செய்த அந்த உதவி சாமானியமானதல்ல, அந்த அந்தஸ்து, அந்த பண உதவி, அவர்கள் செய்த அந்த பின்னணியில இருந்து கொண்டு செய்த உதவி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்திருக்கும் செல்வத்தினால் நீங்கள் அதிகமாக ஆஹிராவை சம்பாதிங்க என்று சொல்றான். உண்மையான ஒரு செல்வந்தர் ஹலாலான முறையில் உழைத்து சம்பாதித்து உலகத்தில் ஒரு செல்வத்தை நிலைநிறுத்தி இருக்கும் ஒரு செல்வந்தர், அவர் ஒரு புத்திசாலியாக இருப்பார். ஹராத்திலே உழைப்பவருக்கு அந்த புத்தி வராது. ஹலாலாக உழைக்கிறவருக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன? நான் உழைக்கின்ற இந்த பணம், இந்த பணத்தினால் சாப்பிடுவது கொஞ்சம், அருந்திய பானங்கள் கொஞ்சம், உடுத்த ஆடைகள் கொஞ்சம், கட்டிய வீட்டிலே வாழ்ந்த காலம் கொஞ்சம், நான் பாவித்த வாகனங்கள் கொஞ்சமானது, ஏராளமாக சம்பாதித்திருக்கிறேன், கொஞ்சமாக அனுபவித்து விட்டு இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் கபருக்கு போவதா, அல்லது நான் வியர்வை சிந்தி வெளிநாட்டுக்கு போய் குளிரில் காய்ந்து வியர்வையில் சிரமப்பட்டு வெயிலே கஷ்டப்பட்டு அடி வாங்கி ஏற்றி வாங்கி பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியில் உழைத்த ஹலாலான இந்த பணம் என்னுடைய கபருக்கு வராதா? ஹலாலான பணம் என்னுடைய மீதானுடைய தராசிக்கு வராதா? ஹலாலான பணம் நாளை சுவர்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு காணியை, பெரிய ஒரு மாளிகையை, பெரிய ஒரு அந்தஸ்தை நாளை கியாமத்தில் பெற்று தராதா? ஹலாலாக உழைக்கின்ற ஒவ்வொரு செல்வந்தரும் நிச்சயமாக அதை சிந்திப்பார். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும். இறை விசுவாசிகளே, இது காபிர்களுக்கு புரியாது, ஈமான் உள்ள பலகீனம் உள்ளவர்களுக்கு புரியாது. ஈமான்தாரிகளே, நாங்கள் உங்களுக்கு தந்ததில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எதற்கு முன்னால்? மின் கபலி ஐய யௌமுல்லா பைஉம் ஃபீஹி வலா ஹுல்லத்தும் வலா ஷஃபா. வியாபாரமும் இல்ல, நண்பர்களும் இல்ல, பரிந்துரைக்கக்கூடிய ஷஃபாத் செய்பவர்களும் இல்ல. அப்படியான ஒரு நிற்கதியான ஒரு நாள் வரும். அந்த நாளிலேதான் இங்கு செலவழித்ததனுடைய பிரகாசத்தை காண்பீர்கள், இங்கு கொடுத்த செலவினத்தினுடைய லாபத்தை காண்பீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய வழியில செலவழிங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், செல்வம் என்று சொல்லும் போது பணம் மட்டுமல்ல செல்வம், சொத்துக்கள் மட்டுமல்ல செல்வம், செல்வம் என்பது அறிவும் செல்வம் தான், ஆளுமையும் செல்வம் தான், அனுபவமும் செல்வம் தான், உடலில் இருக்கின்ற பலமும் ஒரு செல்வம் தான், கவலையும் ஒரு செல்வம் தான், துஆவும் ஒரு செல்வம் தான். இந்த செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கின்றார். உலகத்திலே செல்வந்தர்கள் அல்லது சாதாரண வர்க்கத்தினர்கள் கூட அவர்களுடைய பணத்தை சேமிக்க வேண்டும் சில இடங்களை வைத்து, பணங்களை பாதுகாக்க வேண்டும் சில இடங்கள் ஏற்பாடாக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகள் என்ற பெயரில் பல பெயர்களில் வங்கிகள், மக்கள் வங்கி வேண்டுமா, சம்பத் வங்கி வேண்டுமா, எத்தனையோ பெயர்களில் வங்கிகள். எதற்காக? தன்னிடத்தில் இருக்கும் மேல்மிச்சமான காசை அதிலே பாதுகாப்பாக வைக்க, அல்லது ஒரு இடத்துக்கு அந்த பணத்தை அனுப்ப, இன்னும் பல சேவைகளுக்காக. ஹலாலோ ஹராமோ எல்லா வங்கிகளையும் இன்று மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு சில வங்கிகளை அறிமுகப்படுத்தி தந்தான். உங்களுடைய செல்வங்களை அந்த வங்கியில் முதலீடு செய்தால், உங்களுடைய செல்வங்களை அந்த வங்கியிலே வைப்பு செய்தால், அந்த வங்கியில் வைப்பு செய்த பொருள்கள் மிக பெரும் லாபத்துடன், ஹலாலான லாபத்துடன் நாளை மஹ்ஷரிலே பார்க்கலாம், கபரிலே பார்க்கலாம், மீசானுடைய தராசில் நிற்கப்படும் போது பார்க்கலாம். அல்லாஹ் அறிமுகப்படுத்திய வங்கிகள் அதிலே ஒன்றுதான் வக்குஃப் என்ற வங்கி, அதிலே இன்னொன்றுதான் ஹதியா என்ற வங்கி, அதிலே இன்னொன்றுதான் சதக்கா என்ற வங்கி. வக்குஃப் வங்கியிலே வைக்கலாம், சதக்கா என்ற வங்கியிலே வைக்கலாம், ஹதியா என்ற வங்கியிலே வைக்கலாம். தாராளமான வங்கிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். சஹாபா பெருமக்கள் அந்த வங்கிகளை பயன்படுத்தி நல்லவர்களை உருவாக்கி, அந்த வங்கிகளின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிக பெரும் சேவை செய்து, இந்த கபிரிலே பல பேர் அவர்களுடைய செல்வத்தை கபிரிலே அசிலாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஹதரத் பிலால் ரலி அல்லாஹு தாலான் கருப்பராக இருந்தவர், உதடெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும், சொல்ல போனால் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வருபவர்களை நாம் பார்க்கிறோம். கருப்பர்கள் பக்கத்திலே போகும் போதே ஒரு வகையாக அருவருக்கும், அந்த கோலத்திலே இருந்தவர் உதடு தொங்கிக் கொண்டிருக்கும், ஈத்தம்பழத்தை போந்து காய்ந்து போயிருந்தவர் ஹதரத் பிலால். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹிதாயத்து கொடுத்தான், இந்த கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியம் கொடுத்தான். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைகிறார்கள்! முதல் முதலாக காபாவிலே அதான் சொல்லுகின்ற பாக்கியம். ஹிஜ்ரி 8 ஆண்டு மக்காவுடைய வெற்றியின் போதே அதான் சொல்வதற்காக காபாவுக்கு மேலே ஹஜ்ரத் பிலாலை ஏற்றுகின்றார்கள். கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலால் மேலே ஏறி மக்களை தொழுகைக்கு அழையுங்கள். ஹஜ்ரத் பிலால் என்ற கருப்பர் தான் காபாவிலே இருந்து இஸ்லாமிய வெற்றிக்கு பிறகு முதலாவது அதான் சொல்லுகிறார்கள். துன்யாவிலே எவ்வளவு பெரிய அந்தஸ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத் பிலால் அவர்களோடு சுவர்க்கத்துக்கு போகின்ற காட்சியை கனவிலே பார்க்கிறார்கள். பிலாலிடத்திலே கேட்கிறார்கள், ஹதரத் பிலாலிடத்தில் நான் சுவர்க்கத்துக்குள் நுழைகிறேன், அதற்கு முன்பு ஒரு செருப்பு சத்தம் கேட்கிறது, யாருடையது என்று கேட்டால் இது பிலாலுல் ஹபஷியுடையது. என்ன விசேடமான அமல் செஞ்சீங்க யா ரசூலல்லாஹ்? நான் வுது செய்தால் 2 ரக்அத் தொழாம விட மாட்டேன். அதனுடைய பரக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்துக்குள்ள நுழைகின்ற காட்சி. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதரத் பிலாலை கூப்பிடும் போது சொல்வார்கள், சையீதுனா பிலால், எங்களுடைய தலைவர் பிலாலே, அடிமை பிலாலை ஜனாதிபதி கூப்பிடுகிறார், தலைவர் பிலாலே வாங்க என்று கூப்பிடுறார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மாணிக்கம், இவ்வளவு பெரிய ஒரு முத்து, இவ்வளவு பெரிய முன்மாதிரியான ஒரு பிரகாசம் பிலாலுல் ஹபஷி என்பவர் உருவாகுவதற்கு பின்னணியில் இருந்து ஹதரத் பிலாலுடைய முழு நன்மைகளிலும் பங்கு எடுக்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் யார்? அவர்தான் இந்த மதரசாவுடைய பேர் யாரின் பேரில் இருக்கிறதோ அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. தன்னிடத்தில் இருந்த 1000 தீனார்கள், தன்னிடத்தில் இருந்த 1000 தீர்கங்கள், அவைகளை அள்ளி கொட்டி பல கடைகளுக்கு உரிமையாளர், 8 பிடவை கடைகள், அந்த கடைகளின் உரிமையாளர் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத், அந்த பணத்தை கொடுத்து தீனுக்கு தேவை இருக்கிறது என்பதையும் அவருடைய கண்களுக்கு காட்டுகின்றான். அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே குற்றத்துக்காக சோதிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய கண்ணுக்கு அல்லாஹ் அதனை காண்பிக்கிறான். சையிதுனா அபூபக்கருடைய ஒரு கடையின் கதவுகள் மூடப்படுகிறது, பிலாலுக்கு உரிமை கிடைக்கிறது. ஹஜ்ரத் பிலாலுக்கு இன்னொரு கடை மூடப்படுகிறது, ஆமீர் இப்னு ஃபுஹைராவுக்கு அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. இன்னொரு கடை மூடப்படுகிறது, இன்னொருவருக்கு நஹ்ஷலியா இந்த பெண்ணுக்கு ஹிதாயா அவருக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஒருவருக்கு பின் ஒருவராக தன்னுடைய பணத்தை தீனுடைய வழியில் செலவு செய்கிறார். அடிமைகள் உரிமை பெற்று அவர்களுடைய எஜமானர்களால் இஸ்லாத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த தண்டனைகளில் இருந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். 8 இழந்தாலும் ஹதரத் அபூபக்கர் அல்லாஹ் விளக்கல்ல, கடைகள் பூட பூட பூட்டப்பட்டது, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை இழக்கவில்லை. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கர் சுவர்க்கத்தினுடைய 8 உங்களை கூப்பிடும். சுவர்க்கத்தினுடைய 8 இங்கிருந்த 8 பூட்டப்பட்டு எத்தனையோ தாயிகள் அடிமைகள் உரிமை பெறுகிறார்கள், எத்தனையோ ஏழைகள் அவர்கள் தீனுக்கு வந்ததால் ஏழ்மையாகிறார்கள், அவர்களுடைய பணம் அந்த ஏழைகளின் வயிற்றிலே உள்ள பசியை போக்குகிறது, ஏழைகளுக்கு வீடாக மாறுகிறது, ஏழைகளுக்கு உடையாக மாறுகிறது. குர்ஆனுடைய ஆயத் ஹதரத் அபூபக்கரிடத்திலிருந்து 8 பெருமதி என்ன? அவர்களை பார்த்து இறங்கிய குர்ஆனுடைய ஆயத்தினுடைய பெருமதி என்ன? 8 போனாலும் நஷ்டம் இல்ல, சூரத்துல் லைலிலே அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான், வசயுஜன்னபுஹல் அத்கா, தக்வாதாரி நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல் அத்கா என்று சொல்றது அவரிடத்தில் தக்வாதாரி என்று அர்த்தமாக இருந்தாலும் அல் அத்கா கொண்டு செய்தன அபூபக்கர் தான் முரான், தக்வாதாரி நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார். கடைகள் பூட்டப்பட்டது, செல்வத்தை இழக்குகின்றார், வெறும் கையுடன் ஹிஜ்ரத் போகின்றார். ஆனாலும் நரகில் இருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த செய்தி மட்டும் எவ்வளவு பெருமதியானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று பெண்களுடைய பகுதியிலும் இருந்தாங்க. தன்னிடத்தில் இருந்த செல்வத்தை கொண்டு, தன்னிடத்தில் இருந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் அல்லாஹ் எதனை சொன்னானோ அதனை அவர்கள் வாங்கி ஆகிராவுடைய சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு அந்த செல்வந்தர்கள் உலகத்தை விட்டு போனார்கள். ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவி, மக்காவில இருந்த ஒரு பெருத்த சீமாட்டி, பெரும் ஒரு செல்வந்த பெண்மணி. அவர்களுடைய பணம் அல்லாஹ் கை நிறைய காட்சி கொடுத்து அதற்கு பின்னால் தீனுடைய தேவைகளை கண்களுக்கு காட்டுகின்றான். அடிமைகளுடைய தேவை இருக்கிறது, ஏழைகள், இஸ்லாத்துக்கு வந்த ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள், இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் இவர்களை பார்த்து இன்னும் எத்தனையோ ஏழைகள் தீனுக்குள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய வழியிலே உள்ள பணத்தை எல்லாம் செலவழிக்கின்றார்கள். முடிவாக என்ன ஆனது? எல்லாத்தையும் செலவழித்து மூன்று நாட்களாக பட்டினியுடன் வீட்டிலே இருக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ்விடம் இருந்து என்ன பஷாரத் வந்தது, என்ன நன்மாராயம் வந்தது? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிவிட்டு போகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏ முஹம்மதி, உங்களுடைய மனைவி கதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான். அல்லாஹுடைய சலாம், ஒரு மனிதர் சலாம் சொல்லி அனுப்புறது என்பது வேற, அல்லாஹ் சலாம் சொல்லது என்பது வேற. ஒரு மனிதர் சலாம் சொன்னால் அதற்கு நன்மை கிடைக்கும், வாழைக்கும் சலாம் என்றால், அல்லது வாழைக்க வாழைக்கு சலாம் என்றால் கதை முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் சலாம் சொல்லுகிறார் என்றால் கருத்து, இதுக்கு பிறகு அச்சமான எந்த நிலையும் இல்லை. அஸ்ஸலாமுக்கு பெயர் அல் அமான், பாதுகாப்பு. இதற்கு பிறகு மரண நேரத்தில் பாதுகாப்பு, கபரிலே பாதுகாப்பு, ஹஷ்ரிலே பாதுகாப்பு, சிராத்திலே பாதுகாப்பு, நரகம் போவதில்லை, சுவர்க்கம் போவது என்ற பாதுகாப்பு. அல்லாஹ் சலாம் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு முத்தினாலான ஒரு சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராய செய்தியும் சொல்லப்படுகிறது. தனது செல்வத்தை கொண்டு சுவர்க்கத்தை வாங்கிய உன்னதமான மனிதர்கள் இவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்றுதான் அன்று ஹதரத் அபூபக்கருடைய பணம் எப்படி ஹதரத் பிலால் என்ற ஒரு மனிதரை உருவாக்கியதோ, அவருடைய நன்மைகளுக்கு இவர் காரணமோ, ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்ற ஹிஜ்ரத்தின் போது உதவியாக இருந்த அந்த சஹாபியை ஹதரத் அபூபக்கருடைய செல்வம் உருவாக்கியதோ, அது போன்று இந்த அபூபக்கர் சித்தீக் என்ற இந்த மதரசாவில் இருந்து உருவாகும் இந்த ஆலிம்களின் பின்னணியில் பெயர் தெரியாத, ஊர் தெரியாத, முகம் தெரியாத, முகவரி தெரியாத பல சக்திகள் நிச்சயமாக அந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் ஒவ்வொரு மனிதர்களும் இது போன்றவர்களை உருவாக்குகின்ற வழிகளை தேடுவதுதான் மிக முக்கியமான விஷயம். சஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலை அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள், நிறைய செலவழிப்பார்கள். நிறைய செலவழிக்கிறவங்களை பார்த்து மற்றவர்களுக்கு பொறுக்க இல்லாம போகும். இது உலகத்தில் உள்ள ஒரு வளமை. மக்கள் அவர்களை பழிச்சாங்க, இப்படி எல்லாம் தீனுக்கண்டு செலவழிக்கணுமா, இப்படி எல்லாம் அள்ளி கொட்டணுமா, கொஞ்சம் யோசித்து பார்த்து அளவாக கொடுத்தால் போதாதா? சஹல் இப்னு அப்துல்லாஹி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவரை பார்த்து சொன்னாங்க, பாருங்க, ஒரு மனிதர் இந்த ஊரில் இருந்து நான் இடம்பெயர்ந்து வேறொரு ஊருக்கு போறதுன்னு முடிவு செஞ்சாச்சு, முடிவு செஞ்சால் இந்த ஊரில் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போவாரா? எல்லாத்தையும் முட்கூட்டி அனுப்பிட்டு தான் அவர் போவார். முதலில் பொருள்களை எல்லாம் அனுப்புவார். அது போன்று இந்த உலகத்தில் நான் இருப்பதில்லை, ஆகிரா தான் என்னுடைய இருப்பிடம் என்று முடிவு செய்து விட்டேன். நான் ஏன் உலகத்தில் எனக்காக சேமிக்கணும்? அதனால் அல்லாஹுக்காக அனுப்பிவிட்டேன். உன்னதமான மனிதர்களுடைய சிந்தனை என்று பாருங்க. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களே, நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு திருஹத்திலும், நீங்கள் சேடுகின்ற ஒவ்வொரு சொத்திலும் மூன்று பேருக்கு பங்கு இருக்குது, மூன்று பங்குதாரிகள் இருக்கிறார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய கதிர், அந்த கதிரிலே தான் அல்லாஹ்வுடைய முடிவிலே தான் உங்களுக்கு வருகின்ற செல்வம் எழுதப்படுகிறது. கதிரை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வம் பெருகணும்னு கதிருக்கு ஆசை இல்லை, உங்களுடைய செல்வம் அழியணும்னு ஆசை இல்லை, தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது உங்களுடைய வாரிசுக்காரர்கள், நீங்கள் ஒவ்வொரு சொத்தையும் வாங்கும் போதே வாரிசுக்காரர்கள் ஏதோ ஒரு ரீதியிலே நினைக்கிறார்கள், இவர் இறந்து போக கூடாதா, இந்த சொத்து எனக்கு வந்து சேர்ந்துருமே, கடையொன்று திறந்திருக்கிறார், இந்த கடை இவர் மூத்தானால் எனக்கு வரும், வாகனம் வாங்கி இருக்கிறார், இந்த வாகனம் எனக்கு சொந்தமாகும், வீடு கட்டி இருக்கிறார், இந்த வீடு எனக்கு சொந்தமாகும், 50 ஏக்கர் வயல் காணி வாங்கி இருக்கிறார், இந்த காணி எனக்கு சொந்தமாகும். வாரிஸ் உங்களுடைய மௌத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் இரண்டாவது பங்குதாரி, மூணாவது பங்குதாரி நீ. சொன்னார்கள், உன்னுடைய பங்கிலே நஷ்டவாளியாக ஆகாத, கவனமாக இருந்துக்கோ. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தாலா ஒரு மனிதருடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அவரை சில ஆடுகளை வளர்ப்பதற்காக, மிருகங்களை வளர்ப்பதற்காக அவருடன் ஒப்பந்தம் செய்கிறார். சொன்னார், என்னுடன் கூட்டு சேர வருவதாக இருந்தால் அதற்கு முதல் நிபந்தனை, நான் சொல்லுவதை அப்படியே செய்யணும், அதுதான் நிபந்தனை. அவரும் உடன்பட்டார். ஒரு நாள் சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்தை கொண்டு வாங்க, அதை அறுத்து அதனுடைய மாமிசங்களை சதக்கா பண்ணணும். இருந்த ஒட்டகங்களிலே ஆக பலகீனமான ஒரு ஒட்டகத்தை அந்த மனிதர் கொண்டு வருகிறார். ஒட்டகம் மறுக்கப்படுகிறது. பின்னால் செய்தி அறிந்து அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா கோபம் அடைகிறாங்க. கேட்டாங்க, ஏன் நல்லொரு ஒட்டகத்தை கொண்டு வர சொன்னேன், பலகீனமான மெல்லிந்து போன விலை குறைந்த ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அவர் சொன்னார், இதை விடவும் தேவையுள்ள ஒரு நேரம் வரும்போது கொண்டு வரத்தான் அதை வைத்தேன். சொன்னார்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய தேவை வரும் நாள் அவன் கபரில் வைக்கப்படுகின்ற நாள், அதைவிட பெரிய ஒரு தேவை உலகத்தில் வராது, கபருக்குள் வைக்குகின்ற நாள் தான் ஆகப்பெரிய தேவை, நன்மைகளுடைய தேவை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தின் தேவை, அன்றுதான் தேவை. அதனால் சதகாவுக்கு அந்த நல்ல ஒட்டகத்தை கொடுத்திருந்தால் தேவை வரும் நாளில் அது கை கொடுத்திருக்கும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவர்களும் ஆழமாக சிந்தித்து பாருங்க, இந்த ஒவ்வொரு ஆலிமிலும், இந்த ஒவ்வொரு ஹாஃபிலும் யாரெல்லாம் இந்த மதரசாவுக்காக துவா செய்தார்களோ, மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக அழுதார்களோ, மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக இஹ்லாசுடன் ஒரு காலட்டு எடுத்து வைத்தார்களோ, மதரசாவுக்காக ஒரு ரூபாய் செலவழித்தார்களோ, மதரசாவுக்காக காணி கொடுத்தார்களோ, மதரசாவின் கட்டிடத்தில் ஒரு கல் இருக்கிறதோ, இந்த ஆலிம்களுடைய நன்மையில் நிச்சயமாக அவர்களுக்கும் பங்கிருக்கிறது. அவர்களெல்லாம் இவர்களுடைய, இவர்கள் நாளை போய் இன்னும் எத்தனை பேரை உருவாக்கப் போகிறார்களோ, எந்தெந்த நாடுகளுக்கு இவர்களால் ஹிதாயத்து கிடைக்கப் போகிறதோ, இவர்கள் எந்தெந்த மதரசாக்களை உருவாக்கப் போகிறார்களோ, எந்த மஸ்ஜிதுகளில் ஹத்தீபுகளாக இருந்து அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டப் போகிறார்களோ, இவர்களுடைய ஹுத்துபாக்களினால் எத்தனை தொழுகையாளிகள், எத்தனை ஜிக்ரு செய்பவர்கள், எத்தனை நோன்பாளிகள், எத்தனை ஹஜ்ஜாஜிகள், எத்தனை உம்ரா செய்பவர்கள் உருவாகப் போகிறார்களோ, எத்தனை பெண்கள் ஃபர்தா அணிபவர்களாக வரப்போகிறார்களோ, அனைத்து சவாபையும் நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு அடைவீர்கள். அவ்வளவு பெரிய ஒரு வங்கி, அவ்வளவு பெரிய ஒரு முதலீட்டு நிறுவனம் தான் அல்லாஹ்வுடைய இல்லங்களும் மதரசாக்கள். தீனுக்காக உள்ள பொது இடங்கள் அனைத்துக்கும் இது பொதுவானதாகும். ஆகவே ஒவ்வொருவர்களும் இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, நமக்கு எங்கே தீனுடைய பெரும் பெரும் தக்காதாக்கள் தேவைகள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், நம்முடைய பலம் அனைத்தையும் செலவழித்து நாம் இதற்காக முன்னின்று செயல்படுவோமாக இருந்தால் ஏராளமான நன்மைகளை நிச்சயமாக அடைய முடியும். அவர்களிடத்தில் இருக்கும் இல்மு அவ்வளவு பிரகாசமானது, அமானிதம் நிறைந்தது, அமானிதம் நிறைந்தது. இதில் இருக்கும் அமானிதம் சாதாரண அமானிதம் அல்ல, அல்லாஹ்வுடைய அமானிதம், ரசூலுடைய அமானிதம். அந்த அமானிதமான அறிவையே இவர்கள் சுமந்து சமூகத்துடன் இன்று இணைகிறார்கள். இந்த இல்மிலே இருக்கக்கூடிய ரூஹ், சொல்லப்படுகின்ற முறையில் அந்த இல்மு பெறப்படுமாக இருந்தால் இந்த இல்மிலே கிடைக்கக்கூடிய ரூஹ் அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலே கொண்டு போய் சேர்க்கும். மனிதர்களுடைய விருப்பத்தை பார்க்க மாட்டார்கள், மனிதர்கள் புகழுகிறார்களா என்று பார்க்க மாட்டார்கள். மனிதர்கள் எங்களை பாராட்டுகிறார் பார்க்க மாட்டார்கள். ஒரு நபித்துவத்தின் நிழலில் இருப்பவருக்கு, ஒரு நபிக்கு இருக்கக்கூடிய குணம் எதுவோ, அவரிடத்தில் அமானித உணர்வு எதுவோ, அந்த உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு அறிவுதான் இந்த தீருடைய அறிவு. அல்லாமா அலி இப்னு அல்-மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் போய் கேட்கிறாங்க, உங்களோட தகப்பனான பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களோட தகப்பனும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பாளர். அலி இப்னு அல்-மதீனிடத்தில் கேட்கிறாங்க, உங்களோட தகப்பனை பத்தி என்ன சொல்றீங்க? எங்கள்கிட்ட எங்க வாப்பாவை பத்தி கேட்டா நல்லதா தானே சொல்லுவோம். சொன்னார்கள் அலி இப்னு அல்-மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சலு கைரி, என்னை விட்டுட்டு வேற முஹத்தீஸ்கிட்ட போய் அதை கேளுங்க. எந்த வாப்பாவை பத்தி நான் சொல்றதை விட அதை வேறு முஹத்தீஸ்கள் அறிவாளிகளிடத்தில் கேளுங்க. சொன்னார்கள், இல்ல உங்கள்கிட்ட தான் கேட்கிறோம், உங்களிடம் தான் இந்த பதிலை எதிர்பார்க்கிறோம். சொன்னார்கள் அலி இப்னு அல்-மதீனி, இதுதான் தீன். என்ற தகப்பன் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர். தகப்பனாக இருந்தாலும் எது உண்மையோ உண்மையை உண்மையாக சொல்லிவிட்டார். அப்படியான ஒரு அமானிதத்தை சுமக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரகாசம்தான் இந்த தீனுடைய மேலான அறிவு. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் தீனுடைய மறுமலர்ச்சி, தீனை உலகத்தில் வியாபிக்க, தீனை உலகத்தில் மறுமலர்ச்சியாக்க, தீனை உலகத்தில் பரப்ப மக்கள் உருவாக்கப்படும் இந்த இடத்தில் வந்திருக்கும் அனைவர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய நீங்கள் முன்வருவீர்களாக இருந்தால் இன்னும் அதிகமானவர்கள் இந்த கலாசாலையிலிருந்து வெளியாகலாம். இன்னும் அதிகமான இந்த ஊருமானவர்கள் ஹக்கான தீனை சுமந்து கொண்டே முழு உலகத்துக்கும் போகலாம், தீனுடைய கவலையை சுமக்கலாம். அதற்கு நீங்களும் காரண கர்த்தாக்களாக இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பறக்க செய்வான், உடலில் பறக்க செய்வான், உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் நிச்சயமாக பாதுகாப்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளை, உஸ்தாதுமார்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக, இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. வெளியாகக்கூடிய இந்த ஆலிம்களை சமுதாயத்துக்கு மிக பெரும் பயன் தரும் நல்லவர்களாக அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.